கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழு வழங்கும் அருட்சுடர். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரன் குருஸ் திவாகரன் அவர்கள்.
உலக இரட்சகரும் உன்னத மீட்பரமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் பரிசுத்த லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் வசனங்கள் 46 55 வரைக்கும் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது மரியாள், என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது. அடிமையின் நிலைமையை அவர் கண்ணோக்கினார். இது முதல் தலைமுறை தலைமுறை என்னை பேருடையால் என்று சொல்லுமே. உள்ளத்தில் செருக்குற்றோர்களை அரியணிலிருந்து தள்ளினார், தாழ்ந்தோர்களை உயர்த்தினார். அவருடைய நாமும் புனிதமாமே. எளியோருக்கு அவர் உணவளித்து தன் தாசனாம் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் என்று ஆண்டவராகிய கடவுளை உயர்த்தி துதித்து பாடின அந்த பாடல் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது மரியாள், எப்பொழுது ஆண்டவர் அவளை தன்னுடைய அழைப்பில அழைக்கும் பொழுது, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று அவள் சொன்னாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுவதற்கு அவள் வாழ்க்கையில் நடந்துவிட்ட மாபெரும் மாறுதல்கள் என்ன? குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கை மாறி போய் ஒரு பெரிய அரண்மனைகளை வாழ சென்று விட்டாளா? இல்லை. அல்லது குடிசை வீட்டுக்குள் இருந்து அரண்மனை மாளிகைகளை சென்றுவிட்டு அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் மரியாளுக்கு பணியாற்றுவதற்கு வந்து விட்டார்களா? அவளுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுவதற்கு இல்லை. இன்றைக்கு நாம் எல்லோரும் சில சமயங்களில் ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். எப்பொழுது? நம்முடைய வாழ்க்கை மாறி நமது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஒழிந்து இன்றைக்கு நாம் எல்லா விதமான சௌகரியங்களையும் கொண்டு வாழும் பொழுது ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். இது எல்லா மக்களும் செய்கிற ஒரு காரியம்தான். ஆனால் கன்னிமரியாளுடைய வாழ்க்கையில, அவளுடைய வாழ்க்கையில முதலாவதாக அவள் சந்தித்த காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு முன்பு அவளுடைய வருங்கால கணவனால் அவள் சந்தேகத்திற்குள்ளாக்கப்பட்டாள் என்று மத்தேயு முதல் அதிகாரம் 18 சொல்லுகிறது. இவள் எப்படி கர்ப்பிணியானாள்? ஆகவே இதை ஒருவருக்கும் தெரிவிக்காமல், இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி இவளை ஒதுக்கி வைத்து விடலாம் என்று அவர் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தாராம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அவள் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பிணி ஆனாள் என்று உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருந்த அவளுடைய வருங்கால கணவனுக்கு தெரியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, இதை எல்லாருக்கும் சொல்லி அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடலாம் என்று அவர் தீர்மானித்துக் கொண்டிருந்தாராம். எத்தனை ஒரு பெரிய காரியம் என்று எண்ணி பாருங்கள். ஒரு வாழ்க்கையில, அதுவும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, முதலாவதாக அவளுடைய கணவன் அவளை சந்தேகப்படும்படியான பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில்தான், என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று மரியாள் சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீ கண்ணீரில் இருக்கும் பொழுது உன் ஆன்மா உன் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறதா? உங்கள் மீட்பராம் கடவுளை நீங்கள் நினைக்கின்றீர்களா? துயரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுமா? துக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஆன்மா ஏற்றி போற்றுமா? உங்கள் மீட்பராம் கடவுளை நினைக்கமா என்று சற்று எண்ணி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு பெத்லேஹேமிலே இடமில்லை என்று அவர்கள் அலைகிறார்கள். நிறைமாத கர்ப்பிணி. ஐயா சற்று இடங்கொடுங்களேன், அம்மா சற்று இடங்கொடுங்களேன், நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறேன், வழி தாங்க முடியவில்லை, பிள்ளையை பெற்றெடுக்கிற பேறுகாலம் எனக்கு வந்திருக்கிறது, ஆகவே என்மேல் இறக்கப்பட்ட இடங்கொடுங்களேன் என்று ஒவ்வொரு குடிசையாக ஏறி இறங்கும் பொழுது, இந்த இடத்துல எங்களுக்கு இடமில்லை, நாங்களே இந்த இடத்தெல்லாம் பிடிப்பதற்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு அல்லவா வந்திருக்கிறோம், வேற இடத்தை போய் பார் என்று எல்லாரும் விரட்டினார்களே, அந்த வேளையில நீ இருந்தால், அதுபோன்ற சூழ்நிலையில் இன்றைய கிறிஸ்தவ மக்கள் இருந்தால், அதுபோன்ற சூழ்நிலையில் இன்றைய கிறிஸ்தவ குடும்பம் இருந்தால், உங்கள் ஆன்மா உங்கள் ஆண்டவரை ஏற்றி போற்றுமா? உங்கள் மீட்பராம் கடவுளை உங்களுடைய ஆன்மா நினைக்குமா? சற்று எண்ணி பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் பிறந்த பிள்ளையின் மேல் பழியெல்லாம் போட்டு விடுவார்கள். இந்த பிள்ளை என்றைக்கு பிறந்ததோ அதனால்தான் இந்த குடும்பத்தில் தரித்திரம், இந்த பிள்ளை என்றைக்கு பிறந்ததோ அன்றிலிருந்தான் எங்களுடைய குடும்பத்தில் தரித்திரம் என்று வேதாந்திகளாக அறிவிலைகளாக இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த குழந்தையின் மேல் பழி போட்டு விடுவார்கள். ஆனால் மரியாலோ உலக இரட்சகரை தன் வயிற்றிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, எப்பொழுது இடமில்லை உனக்கு இந்த இடத்துல, போ அந்த பக்கம் என்று அவளை விரட்டும் பொழுது, இன்றைக்கு மரியாளுடைய சுரூபங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அலங்காரங்கள் எல்லா இடத்திலும் செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கன்னிமரியால் உயிருள்ளவளாக இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது அவளுக்கு மாற்ற துணி இல்லாமல் எத்தனை பரிதாபமான ஒரு வாழ்க்கையில் அவள் நடந்திருந்தால் தெரியுமா? பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அவளுக்கு மாற்ற துணி இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லாமல் எல்லாரும் விரட்டி அடித்தார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று அவள் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, நேற்று வரைக்கும் நான் கஞ்சி குடித்துக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு நாங்கள் பிரியாணியாகவே சாப்பிடுகிறோம், ஆகவே எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அரும்பெரும் காரியங்களை செய்து விட்டார் என்று ஆண்டவரை துதிக்கிற சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆபத்தில் ஆண்டவரை துதிக்கிறோர் எத்தனை பேர்? வெறுமையிலே கடவுளை துதிக்கிற மக்கள் எத்தனை பேர்? அவமானத்திலே கடவுளை துதிக்கிற மக்கள் எத்தனை பேர்? துன்பத்திலே கடவுளை துதிக்கிற மக்கள் எத்தனை பேர்? தனிமையிலே தேவனை துதிக்கிற மக்கள் எத்தனை பேர்? என் ஆன்மா என் மீட்பராம் என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆன்மா என் ஆண்டவரையே ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று சொன்னால் கன்னிமரியால் அவள் மீட்பராம் கடவுளையே அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். இன்றைய கிறிஸ்தவ மக்கள் அவளைப் போல தன் மீட்பராம் கடவுளை நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்? நம்மில் எத்தனை பேருடைய ஆன்மா நம் ஆண்டவராகிய கடவுளை ஏற்றி போற்றுகிறது? யோசித்து பாருங்கள். வெறுமையில அவள் போற்றினாள், தனிமையில் அவள் போற்றினாள், அவமானத்தில் அவள் ஆண்டவரை போற்றினாள். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த சில நாட்களுக்குள் தேவ தூதுவன் தரிசனத்தில் தோன்றி சொல்லுகிறான், இந்த பிள்ளையை கொலை செய்வதற்காக ஏரோது திட்டம் போடுகிறான், ஆகவே இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போய்விடுங்கள். எத்தனை ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்று எண்ணி பாருங்கள். அந்த வேளையில என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றிக்கொண்டே இருக்கிறது, போற்றிக்கொண்டே இருக்கிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று அவள் சொன்னான். அது எத்தனை ஒரு உயர்ந்த ஒரு சத்தியம் என்று எண்ணி பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரில உன் ஆண்டவரை நீ நினைக்கிறாயா? உன் துயரத்தில உன் மீட்பரை நீ போற்றுகிறாயா? உன் துக்கத்தில உன் இரட்சகரை நீங்கள் புகழ்கின்றீர்களா? உங்கள் வெறுமையில உங்கள் ஆண்டவரை நீங்கள் துதிக்கின்றீர்களா? அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். தேவனை துதியுங்கள், எப்பொழுதும் அவரை துதியுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவர்தான் துதியின் மத்தியிலே வாழுகிற ஆண்டவர், துதிக்கு பாத்திரமானவர். ஆகவே அவரை எப்பொழுதும் நீங்கள் துதியுங்கள், எல்லா சமயத்திலும் அவரை துதியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு அநேக இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் தொடர்ந்து வரலாம். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:12 வாசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற எல்லாரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க நீ முடிவெடுத்து விட்டாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ துன்பப்படுவாய். உன் நண்பர்கள் உன்னை பகைப்பார்கள், உன் கணவன் உன்னை வெறுப்பான், உன் மனைவி உன்னை பழித்து பேசுவாள், உன் உறவினர்கள் உண்மையில் இல்லாது பொல்லாது சொல்லுவார்கள், நீ ஆகாதவனாய் ஆகாதவளாய் தள்ளப்படுவாய். எதற்காக? கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம். அப்பொழுது உன் ஆண்டவரை நீ துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு கன்னிமரியாளை பற்றி பேசுகிறவர்கள் நம்மையில பலர் உண்டு, கன்னிமரியாளை பற்றி நினைக்கிறவர்கள் பல பேர் உண்டு. ஆனால் கன்னிமரியாளை போல வாழ்கிறவர்களை உலகத்தில் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணிவிடலாம். கன்னிமரியாள் அவள் கடவுளுடைய அவதாரம் அல்ல, அல்லது கடவுளம் அல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அழகான பாத்திரம் அவள். அவள் சொன்ன வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று அவள் சொன்னார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 5:11-12 வாசித்து பாருங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் இல்லாது பொல்லாது மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அப்பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படித்தான் உலகம் பழித்தது, அப்படித்தான் இந்த உலகம் அழித்தது. ஆகவே என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் இல்லாது பொல்லாது மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் இன்பமா இருக்க வேண்டும், எல்லாம் வெற்றியா இருக்க வேண்டும், நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், என்னை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது, என்னை யாரும் கோல் சொல்லிவிடக்கூடாது, என்னை பற்றி யாரும் மட்டமாக பேசிவிடக்கூடாது, எனக்கு எல்லாமே ஆனந்தமா இருக்க வேண்டும், எனக்கு வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நான் செய்கிற தொழிலெல்லாம் வெற்றி அடைய வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் ஒழிய அதுல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை. என் அருமையான சகோதரனே சகோதரியே, சந்தோஷத்தில் மாத்திரம் திரிக்க கற்றுக்கொள்ளுவாய் என்றால் ஒரு சாதாரண ஆபத்து வரும் பொழுது நீ சோர்ந்து போவாய். கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிக்கும் இடம் உண்டு, தோல்விக்கும் இடம் உண்டு. இந்த ரெண்டு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் அடங்கியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பவுலப்போஸ்தலர் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதின திருமுகம் 1:29 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைப்பதற்காக மாத்திரமல்ல, மாறாக அவர் நிமித்தம் துன்பப்படுவதற்காகவும் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆம், கிறிஸ்துவிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுவதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் ஆண்டவர் இப்படி சொன்னார். மத்தேயு 10:16 வாசித்து பாருங்கள். ஆடுகளை ஓநாய்களின் மத்தியில் அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆமீன். அருமையானவர்களே, அழகான ஒரு இடத்திற்கு இயேசு நம்மை அனுப்பவில்லை. இந்த உலகத்தில் வனாந்தரமான வாழ்க்கையில இயேசு நம்மை அனுப்புகிறார். எப்பொழுதுமே அடுத்தவர்கள் நம்மை பாராட்டி கொண்டிருக்கிற இடத்திற்கு இயேசு நம்மை அழைக்கவில்லை. மற்றவர்கள் நம்முடைய செயல்களில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். செய்யாததை செய்ததாகவும், சொல்லாததை சொன்னதாகவும், நடக்காததில் நடந்ததாகவும் அடுத்தவர்களுடன் எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள். ஓநாய்களின் மத்தியில ஆடுகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆம், எப்பொழுதுமே உனக்கு துயரம் இருக்கும், எப்பொழுதுமே உனக்கு துன்பங்கள் வரும், சில சமயங்களில் எதிர்பாராத புயல் அடிக்கும், திடீரென்று நீ இருக்கிற வானம் கருத்து போய்விடும், ஆனாலுமே என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று சொன்ன கன்னி மரியாளை போல, அன்னை மரியாளை போல, எப்பொழுதும் நம்முடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ மக்களில 100-98 பேர் பரதாபத்துக்குரிய ஜனங்களாகத்தான் எல்லார் கண்முன்னாலும் தென்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? உங்கள் ஆண்டவரை உங்கள் ஆன்மா ஏற்றி போற்றுவதில்லை, உங்கள் மீட்பராம் கடவுளை நீங்கள் நினைப்பதில்லை. உங்கள் பிரச்சனைகளுக்கு யான் தலையெழுத்து என்று சொல்லுகின்றீர்கள். உங்கள் சோதனைகளுக்கு யாரும் சூனிய வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றீர்கள். உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய இருளுக்கு என்னுடைய 6 மாசம் எனக்கு காலம் சரியில்லை என்று வேதாந்தம் பேசுகின்றீர்களே ஒழிய, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று உன்னுடைய வெறுமையிலே உன் ஆண்டவரை நீ துதிக்கிறாயா? உன் தனிமையிலே உன் ஆண்டவரை நீ துதிக்கிறாயா? உன் கண்ணீரிலே உன் ஆண்டவரை நீ போற்றுகிறாயா? உன்னுடைய அவமானத்தில் உன் ஆண்டவரை நீ துதிக்கிறாயா? உன் வியாதியிலே உன் தேவனை நீ துதிக்கிறாயா, புகழ்கிறாயா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை அன்பார்ந்தவர்களே. அதைத்தான் மரியாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவளுடைய ஆன்மா அவளுடைய ஆண்டவரை ஏற்றி போற்றிக் கொண்டே இருந்தது. மீட்பராம் கடவுளை அவளுடைய ஆன்மா நினைத்துக் கொண்டே இருந்தது. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய உள்ளம் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது? எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆண்டவரை அவர்களுடைய ஆன்மா ஏற்றி போற்றிக் கொண்டே இருக்கிறது? சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நாம் பின்வாங்கி ஓடி போய் விடுகிறோம். அதுவல்ல வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்பொழுது நம் ஆண்டவரை ஏற்றி போற்றிக் கொண்டிருக்க வேண்டும், அவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நேற்று உன்னை புகழ்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னை வெறுக்கிறார்களா? தேவனை துதி. உன் வீட்டார் உண்மையில் வீண் பழி போடுகிறார்களா? உன் தேவனை துதி. கிறிஸ்தவ வாழ்க்கையில உறுதியோடு நடக்க தொடங்கின பின்பு மற்றவர்கள் உன்னை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்களா? உன் தேவனை துதி, உன் தேவனை துதி. அதைத்தான் கன்னிமரியால் செய்தார். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று சொன்னார். வேத புத்தகத்தில் எந்தெந்த சமயத்தில் தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய நற்செய்தி பணியினுடைய இந்த பணிகளில் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் எனக்கு மிகவும் இன்பம் கொடுக்கிற ஒரு வார்த்தை அன்பார்ந்தவர்களே. ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3:17-18 வாசித்து பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் தராமல் போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இல்லாமல் போனாலும், என் நிலத்தில விளைச்சல் இல்லாமல் போனாலும், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நேசித்த உறவினர்கள் கைவிட்டு போனாலும், நாங்கள் இருக்கிறோம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர்களெல்லாம் நாட்கள் வந்து வரும்பொழுது தனிமையில விட்டுவிட்டு ஓடி போனாலும், செய்யாததை செய்ததாகவும் செய்ததை செய்யவில்லை என்றும், பேசாததை பேசினதாகவும் பேசினதை பேசவில்லை என்றும் மற்றவர்கள் குறை சொல்லிவிட்டு ஓடி போனாலும், உலகமே எதிர்த்து நின்றாலும், ஊரார் புரிந்து கொள்ளாமல் போனாலும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் பாதாளத்தில் இருக்கிற பூதங்கள் எல்லாம் மேலே எழும்பி வந்தாலும் கூட சரி, பாதாளத்தில் இருக்கிற பூதங்கள் எல்லாம் ஆட்கள் மேலேறி வந்தாலும் கூட சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியிலிருந்து எந்த சக்தியாலும் அசைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் தராமல் போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் வெறுமையாய் போனாலும், என்னுடைய நிலத்தில விளைச்சல்கள் காய்ந்து தீந்து போனாலும், என் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று கன்னிமரியால் சொன்னாலே இதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். எல்லாம் வெறுமையாய் போனாலும், உலகம் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும், என் வீட்டார் என்னை அறிந்து கொள்ளாமல் போனாலும், என் கணவன் என்னை உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் போனாலும், என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், எங்கள் பிள்ளைகள் எங்களை நடுத்தரவில் விட்டு விட்டு ஓடி போனாலும், எங்கள் பெற்றோர்கள் எங்களை கவனம் வைக்காமல் மறைந்து ஓடி போய்விட்டாலும், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதை கற்றுக்கொள்வதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லது. எந்தெந்த சமயத்தில் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். யாசராகமம் 17 அதிகாரம் வசனங்கள் 8-13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கும் அமலேக்கிற்கும் போர் நடக்கிறது. அமலேக்கர்கள் அசுத்த தெய்வங்களை வணங்கி வழிபட்டுக் கொண்டு வருகிற மக்கள். இஸ்ராயேல் மக்கள் தேவனுடைய ஜனங்கள். இந்த ரெண்டு பிரிவினருக்கும் போர் நடக்கிறது. மோயிசன் இஸ்ராயேல் மக்களுக்கு தலைவராக இருக்கிற யோசுவாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ இந்த மக்கள் எல்லாரையும் ஒன்றாக திரட்டி கொண்டு போய் அமலேக்கரோடு நீ போரிட வேண்டும். நானோ மலை மேல் ஏறி சென்று தேவனை நோக்கி நான் துதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் மலையின் மேல் ஏறி போகிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி யோசுவா அமலேக்கரோடு போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோயிசனோ அந்த மலையின் மேல் ஏறி சென்று கரங்களை மேலே உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்குகிறார். வெற்றி மேல் வெற்றி, இஸ்ராயேல் மக்களுக்கு வெற்றி, எந்த பக்கம் சென்றாலும் வெற்றி, நடக்கிற போரில் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி, ஒரே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் அவர்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அலறல் குரல்கள், எல்லாரும் புலம்புகிற குரல்கள், அமலேக்கர்கள் வெற்றி பெற்று அந்த மகிழ்ச்சியில திளைத்திருக்கிற குரல்கள் இவர்கள் காதுகளில் கேட்கிறது. ஏன் தோல்வி? வெற்றி பெற்றுக் கொண்டு வந்த இஸ்ராயேல் மக்கள் திடீரென்று தோல்வியை சந்திக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த விஷயத்தை சொல்லுவதற்காக யோசுவா மலையின் மேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மோயிசனை பார்க்க போகும் பொழுது அந்த இடத்தில் அந்த காரணத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். என்ன காரணம்? எப்பொழுதெல்லாம் மோயிசன் தன் கரங்களை மேலே உயர்த்தி ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. பல மணி நேரங்கள் மேலே உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தபடினால் மோயிசனுடைய உடலிலே சோர்வு வந்துவிடுகிறது. சோர்ந்து போன மோயிசன் உயர்த்தியிருந்த கரங்களை கீழே போட்டு விடுகிறார். அப்பொழுது இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே தோல்வி வருகிறது. ஆமை நண்பார்ந்தவர்களே, இந்த ரகசியத்தை யோசுவா தெரிந்து கொள்கிறார். ஆம், பரலோகத்தை நோக்கி மோயிசனுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். பரலோக ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அவரை நாம் நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம் தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு. எப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை நாம் நிறுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு தோல்வி உண்டு என்பதை யோசுவா நன்றாக அறிந்து கொள்ளுகிறார். ஆகவே என்ன செய்வது? மோயிசனால் கரங்களை மீண்டும் மேலே உயர்த்த முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, யோசுவா ஒரு பக்கம், ஊர் என்பவர் மற்றொரு பக்கம், மோயிசனுடைய கரங்களை நின்றபடியே அவர்கள் தோல் மேல் வாங்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஐயாவும் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், தேவனை நோக்கி செவி, அந்த இடத்தில் அமலேக்கிற்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் போர் நடக்கட்டும், நீ ஜெபிக்க வேண்டும், கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆமை நண்பார்ந்தவர்களே, மோயிசனுடைய கரங்கள் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. இந்த ரெண்டு பேரும் மோயிசனுடைய கரங்களை தாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆம், தேவ ஊழியர்களுக்கும் அநேக சமயங்களில் சோர்வு வரும். அவர்களை நீங்கள் தாங்குங்கள், தேவனுடைய காரியத்தில் மாத்திரம். அவர்களை தெய்வத்துக்குரிய காரியங்களில் தாங்குவது தெய்வம் மக்களுடைய கடமை. காரணம் என்ன? உன் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் உன் தேவனை நீ துதிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:8 சொல்லுகிறது, உங்கள் கரங்களை எப்பொழுதும் வானகத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஆமை நண்பார்ந்தவர்களே, ஜெபிக்க வேண்டும். இஸ்ராயல் மக்களுடைய வெற்றி அவர்கள் ஜபத்தில் இருந்தது. எப்பொழுதெல்லாம் மோயிசன் உயர்த்தியிருந்தார் கரங்களை அப்பொழுது வெற்றி அடைந்தார்கள். அவர் கரங்கள் எப்பொழுது கீழே வந்ததோ அப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் என்ன? உங்கள் கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயர்த்தப்படுவதில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பங்களில் எவ்வளவோ பேர் உட்கார்ந்து எவ்வளவோ கதைகளை பேசுகின்றீர்கள். வீடியோவையும் டிவியும் கேபிள் படங்களையும் பார்த்துக் கொண்டு நேரத்தை கழிக்கின்றீர்கள். சிரிக்கின்றீர்கள் சினிமாவை பார்த்து. கடைசியில் ஊராரெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கடைசியில் ஆலயத்தில் வந்து அழுகின்றீர்கள், ஏங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனை நோக்கி ஜெபிக்கிற வாழ்க்கை, டிவி பார்த்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் வீடியோவை சினிமாவை பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி என்றால் உன் குடும்பத்தில் கலகம் இருக்கும். அப்படி என்றால் உன் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் முன்னுக்கு வர மாட்டார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்க மாட்டீர்கள். காரணம் என்ன? உங்கள் தேவனை நீங்கள் மறந்தீர்கள். தேவனை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் கரங்கள் எப்பொழுதும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும். அவரை நோக்கி ஜெபியுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்று மாத்திரம் இன்றைக்கு உறுதியாக இல்லை, அதுதான் ஜபம். ஆகவே சபைகளில பிரச்சனைகள் வருகிறது, ஏன்? ஜபம் இல்லை. ஜப கூட்டங்களில பிரச்சனைகள் வருகிறது, ஏன்? ஜபிப்பதில்லை. குடும்பங்களில பிரச்சனைகள் வருகிறது, ஏன்? ஜபிப்பதில்லை. கணவன் மனைவி வாழ்க்கையில பிளவுகள் வருகிறது, ஏன்? உண்மையாக ஜபிப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில பிளவுகள் வந்திருக்கிறது, காரணம் என்ன? நீங்கள் ஜபிப்பதில்லை. லூக்காஸ் 3:21 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றவுடன் பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். மார்க்கு 1:35 வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடியற் காலையில் எழுந்து பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். விடியற் காலையில் அவர் ஜெபித்தார். லூக்காஸ் 6:12 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி. அருளப்பர் 11:41 வாசித்து பாருங்கள். ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பு இயேசு ஜெபிக்கிறார். இறந்து போன லாசருவை கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு இயேசு ஜெபிக்கிறார். எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கண்ணீரோடு கதறி அழுது பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஜெபிக்கிறோமா? கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிளவுகள் எதற்கு? ஜெபிப்பதில்லை. மாயமாலமான ஜபங்கள், பழைய கஞ்சிகளை ஊற்றி குடிப்பது போல மாயமாலமான ஜபங்களைத்தான் செய்கிறோமே ஒழிய, பரலோகத்தோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு பரிசுத்த ஜபங்களை நான் இன்றைக்கு நாம் செய்வதில்லை. மனிதர்கள் பாராட்ட வேண்டும், அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி என்னென்னத்தையோ உளறிவிட்டு ஜபங்கள் என்று அதற்கு பெயர் வைத்து விடுகிறோமே தவிர நாம் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கவில்லை. ஆகவேதான் தோல்வி. கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிளவுகள், ஏன்? கிறிஸ்தவ சமுதாயம் ஜபிக்கவில்லை, ஆகவேதான் பிளவு. கிறிஸ்தவ சபைகளில் ஜபம் இல்லை, எல்லாம் அதை விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு ஆட்களை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள், அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள். கிறிஸ்தவ ஜப கூட்டங்களில் இன்றைக்கு ஜபம் இல்லை. யார் யாரையோ பற்றி ஜப கூட்டங்கள் எல்லாம் பேசிக் கொண்டு இருக்க தொடங்கி விட்டார்கள் இல்லையா? நண்பார்ந்த சகோதரனே, சகோதரிய, உன்னை அழைத்தது அவர்களா இவர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா? அவரை பற்றி அதிகமாக ஏன் நீங்கள் இன்றைக்கு பேசுவதில்லை? அவரை பற்றி அதிகமாக ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதில்லை? அவரை பற்றி அதிகமாக ஏன் உங்கள் பள்ளிக்கூடங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதில்லை? அவரை பற்றி அதிகமாக ஏன் கல்லூரியில உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதில்லை? எதற்காக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவா? அல்ல, இந்த உலகத்தில் நமக்கு இந்த ஒரு கடமை உண்டு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். எல்லாரையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் ஜெபித்தார், விடியற் காலையில் எழுந்து ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பு ஜெபித்தார். சிலுவை நோக்கி பாருங்கள், தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு முன்பு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவிடத்தில் உலக மக்களுக்காக ஜெபித்தார். உலகத்தை மீட்க வந்த உலக இரட்சகர், பிதாவுக்கு சமமானவர், பிதாவுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் கேவலம் சாதாரண மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? நாம் எம்மாத்திரம்? உங்கள் வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா? ஜெபியுங்கள். ஊர்கதைகளை பேசிக் கொண்டிருந்தால் உன் குடும்பம் சமாதானத்துக்கு வராது, அது நடுத்தருவுக்குத்தான் வரும். ஜெபி, கண்ணீரோடு ஜெபி, உன் அக்கிரமங்களை அறிக்கைட்டு ஜெபி, உன் பாவங்களை வெளிப்படுத்தி ஜெபி, உன் துன்மார்க்கங்களை வெளிப்படுத்தி ஜெபி. அப்பா இயேசு சாமி என்று கேளுங்கள். பெற்ற தாய் தகப்பன் அப்பா இயேசு சாமி என்று சொல்லட்டும், குழந்தையும் அப்பா இயேசு சாமி என்று சொல்லும். ஜெபியுங்கள். இயேசு ஜெபித்தார், வானாலெல்லாம் ஜெபித்தார். இன்றைக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? பேசுகிற கிறிஸ்தவர்கள் பலர் உண்டு, பேருல கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு இல்லையா? வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? இந்த நாட்டில் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்ட மக்கள் எத்தனை பேர்? தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் எத்தனை பேர் இல்லையா? சபைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் எத்தனை பேர்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வஞ்சகங்கள் கிறிஸ்த மக்கள் மத்தியில் நுழைந்து விட்டது. ஜெபி பரலோகத்தை நோக்கி மோயிசன் கரங்களை உயர்த்தும் பொழுது வெற்றி வந்தது. உங்கள் கரங்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி உயர்த்திருக்க வேண்டும். அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறுமனமே பேச்சிலும் பேரிலும் வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் ஜெபியுங்கள், திருமறை வாசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வேண்டுதலுக்கு செவி தருவார். ஆகவே தேவனை துதியுங்கள். என் ஆன்மா என் ஆண்டவர் ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது. என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆண்டவரையே ஏற்றுகிறது, என் ஆண்டவரையே போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளையே என் ஆன்மா நினைக்கிறது என்று சொன்னால் மரியாள். நம்முடைய ஆன்மாவும் ஆண்டவரை ஏற்றி போற்ற வேண்டும். நம் மீட்பராம் கடவுளை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். இரண்டாவதாக, யோசுவாவின் புத்தகம் 6:20 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகாலம் வனாந்தரத்தில் நடந்து கொண்டு வந்தவர்கள். இன்றைக்கு கானான் தேசத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 40 வருஷங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த 40 ஆண்டுகாலங்களிலும் உங்களுடைய காலணிகள் செருப்பு தேய்ந்து போகும் இல்லை, உங்கள் ஆடைகள் அழுக்கானதும் இல்லை, ஏனெனில் நான் உங்களை தூக்கி சுமந்தேன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம், ஒரு குழந்தை அதனுடைய தாய் தூக்கி சுமப்பது போல ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை தூக்கி சுமந்தாராம். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள், 40 வருஷத்தில் அவர்கள் அணிந்திருந்த காலணிகள் தேய்ந்து போகவில்லையாம், அவர்கள் உடுத்திருந்த ஆடைகள் அழுக்காகவில்லையாம். என்றால் தேவன் அவர்களை சுமந்தார். இதோ இப்பொழுது அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்கள், பெரிய மகிழ்ச்சி, திடீரென்று மங்கி போகிறது. காரணம் என்ன? அந்த தேசத்திற்குள் நுழையாதபடிக்கு எரிகோ கோட்டையின் மதில் சுவர்கள் அவர்களை தடுத்து நின்று கொண்டிருக்கிறது. புலம்புகிறார்கள், பயந்து போனார்கள், கலங்குகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, மோசேயினிடத்தில் முறையிடுகிறார்கள், ஐயா நீர் ஜெபியும், இந்த எரிகோவின் கோட்டை மதில் சுவர்களை யாரால் இடிக்க முடியும்? எத்தனை உயரமானது, எத்தனை பலமானது, எத்தனை நீண்டதா இது இருக்கிறது, இது யாரால் இடிக்க முடியும்? எப்படி எங்களால் இடிக்க முடியும்? நாங்களே எளிய மக்கள், 40 வருடம் வனாந்தரத்திலே வாழ்ந்து விட்டவர்கள். ஆகவே இந்த கோட்டையின் மதில் சுவர்களை யார் இடிப்பது? யோசுவா ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் யோசுவாவுக்கு பதிலளிக்கிறார், நீ அந்த மக்களை பார்த்து சொல், அவர்கள் அந்த கோட்டை மதில் சுவர்களை சுற்றி ஆர்ப்பரித்துக் கொண்டு வர வேண்டும். 7 முறை அப்படி அவர்கள் சுற்றி ஆர்ப்பரித்துக் கொண்டு வர வேண்டும். 7வது முறை அந்த மதில் சுவர்களை நான் உங்களுக்கு இடித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இதோ யோசுவா தயாராகிறார். அந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக அவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள். அவரை துதித்துக் கொண்டே அந்த கோட்டையின் மதில் சுவர்களை சுற்றி வாருங்கள். 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சுற்ற துவங்குங்கள், வாருங்கள், எல்லாம் புறப்படுவோம், ஆர்ப்பரிப்போம், நம் தேவனை துதிப்போம், நம் ஆண்டவரை துதிப்போம். எத்தனை பெரிய ஆச்சரியம்! 1 முறை ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள், மறுமுறை ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள். பல முறை ஆர்ப்பரித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். ஏழாவது முறை அந்த எரிகோ கோட்டையின் மதில் சுவர்களை அவர்கள் சுற்றி வந்து முடித்த அந்த ஏழாவது முறை எரிகோ கோட்டையின் மதில் சுவர்கள் தானாய் விழுந்து போனது. தானாய் விழுந்து போனது. அவர்கள் அதை தொடவே இல்லை. தேவன் அவர்களுக்காக எரிகோ கோட்டையின் மதில் சுவர்களை உடைத்து தள்ளினார். என் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, நிபந்தனை என்ன? ஏழு முறை அதை சுற்றிக் கொண்டு வர வேண்டும், ஆர்ப்பரித்துக் கொண்டு வர வேண்டும். ஏழு முறை என்றால் என்ன அர்த்தம்? ஏழு என்ற வார்த்தைக்கு முழுமை என்ற அர்த்தம். அப்படி என்றால் முழுவதுமாக உன் தேவனை நீ துதிக்க வேண்டும், முழுவதுமாக உன் தேவனை நீ துதிக்க வேண்டும், முழுவதுமாக உன் தேவனை நீ ஆர்ப்பரிக்க வேண்டும், முழுவதுமாக அவரை நீ துதிக்க வேண்டும். உன் முழு உள்ளத்துடனும், உன் முழு ஆன்மாவுடனும், உன் முழு பலத்துடனும் உன் தேவனாகிய ஆண்டவருக்குள் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொன்னது. அதுபோல முழுவதுமாக, முழுவதுமாக உன் ஆண்டவரை துதி. அவரை தவிர வேறு ஒருவரையும் இந்த பூமியில நாம் துதிக்க முடியாது. ஆகவே முழுவதுமாக வாழ்நாளெல்லாம் உன் தேவனை துதி. ஆகவேதான் மரியாள் சொன்னான், என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது. என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆன்மா என் ஆண்டவரையே ஏற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளையே நினைக்கிறது, என் ஆண்டவரையே ஏற்றுகிறது, என் ஆண்டவரையே போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளையே நினைக்கிறது. முழுவதமாக, முழுவதமாக அவளுடைய ஆன்மா ஆண்டவரையே துதித்துக் கொண்டிருந்தது. அன்பார்ந்த கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு முன்பு எந்த மதில் சுவர்கள் நின்று கொண்டிருக்கிறது? எது மதில் சுவரா இன்றைக்கு உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறது? உன் வியாபாரத்தை தடுக்கிற மதில் சுவர்கள் என்ன? உன் குடும்பத்தை தடுக்கிற மதில் சுவர்கள் என்ன? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தடுக்கிற மதில் சுவர்கள் என்ன? அது எதுவா இருந்தாலும் சரி, அதை இடிப்பதற்கு நீ முயற்சி செய்யாத, உன் தேவனை துதிப்பதற்கு ஆரம்பி, அந்த மதில் சுவர்கள் தானாய் உடைந்து போய்விடும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகமே என்று சொன்ன ஆண்டவர் வெற்றியின் கொடியை உங்களுக்காக உயர்த்துவார். தேவனை துதியுங்கள், உங்கள் தேவனை துதியுங்கள். எல்லா வேலையிலும் அவரை துதியுங்கள், எல்லா சமயத்திலும் அவரை துதியுங்கள். உடலிலே உயிர் அடங்கும் அந்த கடைசி சமயம் வரைக்கும் என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளையே துதித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக, மீட்பர் வழியாக அந்த ஆண்டவரையே துதித்துக் கொண்டிருங்கள். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இதோ அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரியோவின் கோட்டை மதில்கள் உடைந்து தவிடுபடியாக மாறிப்போன. மூன்றாவதாக தானியேலின் புஸ்தகம் 6:22 வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 6:22. பாபிலோன் நாட்டில, அன்றைக்கு பாபிலோன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா ஒரு சட்டம் ஒன்றை ஏற்றுகிறான். என்ன அந்த பாபிலோன்? இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிற அந்த தேசம்தான் அன்றைக்கு பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. ஆகவே தானியேல் 1 வாசித்து பாருங்கள். இஸ்ரேல் நாட்டிலிருந்து நேபுகாத்நேச்சர் முதல் முதலாவதாக பாபிலோன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாலிபர்களை கடத்திக் கொண்டு வந்துவிட வேண்டும். எதற்காக? இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள், யூத ஜனங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த உன்னதமான கடவுள் மேல் மிக வைராக்கியம் கொண்ட ஜனங்கள். ஆகவே அந்த ஜனங்களுடைய எண்ணங்களை திசை திருப்பி விட வேண்டும். ஆகவே அவர்களில் சில வாலிபர்களை நாடு கடத்திக் கொண்டு வந்துவிட்டு பாபிலோன்